The points out of 10 points that Bhaktivinoda shows are like basic principles of our philosophy.
So, I'm going to go to the Bhaktivinoda Thakur Kuria, but we were going to go to
So what was the first one? Very important point. What is the first point?
It's on.
Nobody remembers?
Hare Krishna. Mother point and the Adana Yamaha.
So the first point was Pramana. Which means what? What does that mean? So it means proof. It means what do we use as the basis of all of our statements?
So
So the answer is that we use scriptures. And there are many different scriptures. So we have Vedas and Upanishads, Puranas and Itihasas. But for the Gaudiya Sampradaya, the summary is everything is given in the Srimad Bhagavatam. So for all of the other points, the basis, the proof is coming from Bhagavatam. So then the next, then the other nine, of course, are the philosophical points. So the first one is to identify who is Supreme Lord. And ultimately we say Krishna is the highest form of the Lord. And the next point is that Krishna is full of rasa. And rasa gives rise to bliss. So if we realize Krishna, then we can experience the highest bliss. And then the next point was that the Lord has shaktis. And through these shaktis, he manifests spiritual world, material world, and jivas. So in this way, the Lord doesn't have to do anything, it's all done through his shakti. So, the next point is that we have jivas coming from the tatastha shakti. So it is very important that how we define the jiva. So we have all sorts of opinions. And Bhaktivinoda Thakur analyzes how people in the different modes understand who we are. So those who are influenced by Tamagun and Rajagun, generally they will accept, okay, human beings have souls. But nobody else has. Animals don't have souls, plants don't have souls. And the function of the soul also is not very clear. So even if there is a soul, they don't believe in a previous birth or a future birth. And of course, even many religions of the world have this concept of the soul. So if we get rid of the mode of ignorance and we're in the mode of passion, then those persons, they will accept that humans, animals, birds, etc., they all have soul. They may believe in previous life and next life. But where do you go? They don't have any particular place beyond the material world. So then we can mix passion with goodness. So they accept souls, past life, future life, etc. And also they increase the destination. You go to higher planets in the material world.
So in the Yelatri Atma Namuana, Adora Umana, Yenda Pumu Binanda, Namu, we have the Grand Murte, Pomo Abin Namuana.
And then we get to the mode of goodness. So they say the goal of the jiva is merge in Brahman. So we have a big variety of opinions about the destination of the jiva and what is the jiva. So, what do we do when there's so many opinions? So we have to go to the scriptures. So the scriptures, of course, then the scriptures we have to study very carefully. And through that, then we can come to an understanding of the real nature of the jiva. Bhaktivinoda Thakur, he quotes many different scriptures to show the nature of the jiva. So one point is that the jiva is distinct from the Lord. The jiva can never become the Lord. So he quotes this one verse from the Svetasvara Upanishad. The controller of Maya, the Lord creates the material universe by Maya. The jiva, different from the Lord, falls under the control of Maya and the material world. The Maya is an energy of the Lord, and the Lord is a controller of Maya. And so here we have a clear distinction between the Lord and the jiva. So what is that distinction? Lord controls Maya. Jiva is controlled by Maya. So a big difference is there. So he also quotes from Bhagavad Gita. Besides this inferior energy, O mighty Arjuna, there's a superior energy of mine, which are all the living entities who are struggling with the material nature and are sustaining the universe.
So the Bhagavad Gita
So here we see that the jiva is struggling with matter. The Lord never struggles with matter. He's a controller of matter. So therefore, jiva and Supreme Lord are different. So, the jiva is under the control of the Lord, just like Maya is under the control of the Lord. So therefore the jiva should serve the Lord. So the jiva is called a marginal energy. It comes from tatastha shakti. The meaning of this, a marginal or borderline, whatever, that's what tatastha means.
So in the nadukaramana,
so one explanation of this is that the jiva can be covered by the material maya, etc., or it can be in the spiritual world uncovered. He can be in both worlds. So this jiva has similarity to the Lord because he is conscious. He's also as different from the Lord because he can be influenced by Maya. He's not completely different from the Lord, and he's not completely identical with the Lord.
மகாயிரத்திலிருந்து வேறுபட்டதும் கிடையாது, முழுமையா மகாரமாகியவும் கிடையாது.
So the jivas are described as being anu, very very small.
இந்த ஜீவனானது அணு அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப சின்னது.
Whereas the Lord is always described as all pervading. So that is a difference between the Lord and the Jiva. These Jivas, who are small particles, have their own consciousness.
So in the Jiva, அவங்களுக்குரிய ஒரு உணர்வு நிலையில இருக்கிறாங்க.
It's not someone else's consciousness. They have their own identity. Just as Krishna has his identity, so jivas have their identity.
கிருஷ்ணர் அவருக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறார், அதே மாதிரி இந்த ஜீவன்கள் அவங்களுக்குரிய அடையாளம் கொண்டிருக்கிறார்கள்.
So that's a similarity with the Lord.
So இது பகவானோட கொஞ்சம் ஒத்து போறக்கூடிய ஒரு தன்மையாக நமக்கு தெரிகிறது.
But we have many, many, many small jivas, and we have one Supreme Lord. That's a difference. So in this way, we have some similarity and some difference. He also quotes from Jamatramuni, who was a forerunner of Ramanujacharya, which is also quoted by Jiva Goswami in his Parama Asandarbha.
So the Ramanujacharya
Jamatramuni
abingra or acharya re kodpaaru kodukkar adhe Jiva Goswami kodpaaru kodukkar.
So one, the jiva is the shelter of knowledge.
Ala oru vishayam enna abrinaaga inda jeevan gnanathin adiparayaga irukkirathu.
In other words, he can be conscious of the world and accept things, and then he has knowledge.
Adu vandu inda ulagathil irukkura vishayangalai unandu kollakudiyadhaaga irukkirathu, adhaal gnanathin moolamaga adu unandu kollakudiyadhaaga irukkirathu.
The jiva is not material.
இந்த ஜீவனானது பௌதிகம் இல்லாதது.
Material is not conscious.
அதாவது இந்த பௌதிக விஷயங்கள் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாதது.
The jiva has no birth, unchanging.
இந்த ஜீவனானது எந்த விதமான ஒரு பிறப்பு அல்லது மாற்றமும் இல்லாதது.
Each jiva has its own form.
ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு ரூபம் உண்டு.
இஸ் இட்டர்னல்,
அது நித்தியமானது.
நோ பர்த், நோ டெத்,
அதுக்கு எந்த விதமான பிறப்பும் கிடையாது, இறப்பும்
கிடையாது. கெபாசிட்டி ஃபார் நாலேஜ் அண்ட் பிளஸ்,
அதுக்கு ஞானம் மற்றும் ஆனந்தம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது.
ஹேஸ் எ சென்ஸ் ஆஃப் ஐ,
நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் உடையதாக இருக்கின்றது.
இஸ் தி மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் பாடி,
அதனுடைய உடலினுடைய தலைவனாக இருக்கின்றது.
ஓகே, சோ வி ஹேவ் டூ கிளாஸஸ் ஆஃப் ஜீவாஸ்.
இங்க நம்ம ரெண்டு விதமான ஜீவன்கள் இருக்கிறத பார்க்கலாம்.
ஒன் கிளாஸ் இஸ் ஃபேவரபிள் டு தி லார்ட் வித்அவுட் பிகினிங்.
ஒரு வகையான ஜீவன்கள் ஆரம்பத்திலிருந்து, எப்போதும் தெரியாது அப்பத்திலிருந்து, அது பகவானுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு.
They were never covered by Maya.
அவங்க வந்து மாயால எப்பொழுதுமே கவரப்பட்டது கிடையாது.
They never will be covered by Maya.
அவங்க எப்பவுமே மாயால கவரப்படுறதும் கிடையாது.
So they have a portion of the Lord's internal energy, that chit shakti.
அவங்க பகவானுடைய அந்தரங்க சக்தியுடைய ஒரு பகுதியான அந்த சித் சக்தியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
So these are the what we call the nitya siddhas, the eternal associates of the Lord.
So இவங்க நித்ய சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம், பகவானுடைய நித்தியமான சகாக்கள்.
So we have devotees like Garuda, etc.
உதாரணத்துக்கு கருடன் மாதிரியான பக்தர்கள்.
Okay, so the other class is not favorable to the Lord. They don't recognize the Lord.
இன்னொரு வகையான ஜீவன்கள் பகவானுக்கு சாதகமாக இல்லாத ஜீவன்கள், அவங்க பகவானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
This is also without beginning.
இதுவும் ஆரம்பம் இல்லாமல் இருக்கக்கூடியதுதான்.
So they have lack of knowledge of the Lord.
அவங்களுக்கு பாரதத்தை ஞானம் இல்லாமல் இருக்கின்றார்கள்.
And they don't have that internal energy of the Lord.
அவங்களுக்கு பாரதே அந்த அந்தரங்க சக்தி கிடையாது.
So they're actually quite different. Those who are the Nityasiddhas have this internal energy of the Lord as part of their nature, and those who are the material don't have that. Because they don't have this internal energy, easily they get swept away by Maya. So, talk about the Baddha Jiva, Jiva and Maya.
அடுத்தது எதை பற்றி சொல்றது அப்படின்னாக்கா மாயையில் இருக்கக்கூடிய ஜீவன், அதாவது பக்த ஜீவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
So what does Maya do to that Jiva? The jiva gets two coverings, a subtle body and a gross body.
இந்த ஜீவன்களுக்கு வந்து ரெண்டு விதமான போர்வை இருக்கிறது, ரெண்டு வித விஷயங்களால மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து சூட்சமா சரீரம், இன்னொன்னு ஸ்தூல சரீரம்.
So these cover the soul, the jiva.
இந்த விஷயங்கள் ஜீவனை மறைக்கின்றது.
So the subtle body is composed of ahankara, mind, intelligence, etc.
இந்த சூட்சம சரீரமானது அகங்காரம், புத்தி, மனம் இவற்றாலானது.
And in that subtle body we got lust, anger, greed, illusion, intoxication, envy.
இந்த சூட்சம சரீரத்துல தான் இந்த காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மாத்சரியம் இதெல்லாம் இருக்குது.
Then we have the gross body. So we have skin, flesh, bone, marrow, blood, fat, semen. The seven dhatus are there.
So we have the seven dhatus. தோல், சதை, ரத்தம், எலும்பு, மச்சை, கொழுப்பு மற்றும் விந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
So the jiva gets one of these gross bodies and then he is born.
இந்த ஸ்தூல சரீரத்தில் ஏதாவது ஒன்றை பெற்று இந்த ஜீவன் பிறவி இருக்கின்றது.
And then that gross body undergoes maintenance, growth, reproduction, aging and death.
அந்த ஸ்தூல சரீரமானது வளர்ச்சி அடைகிறது, அது இனப்பெருக்கம் செய்கிறது, அதுக்கப்புறமா அழிந்து போகிறது.
So these are the six transformations of the gross body.
So இதுதான் வந்து இந்த ஸ்தூல சரீரத்துடைய ஆறு விதமான மாற்றங்கள் சொல்லப்பட்டது.
These are absent in the spiritual world.
இது ஆன்மீக உலகத்தில் இல்லை.
Okay. So the jiva has the gross body and a subtle body.
So in the jivanukku oru sthoola sarīram irukkirathu, sūkshma sarīram irukkirathu.
And once he gets that gross body, he completely identifies with that gross body.
In the sthoola sarīram karakkudume indha jivan enna nenikkirathu appadina thanai mulumaiyaga indha sthoola sarīrathodu adayalam kandukirathu.
And then what does he do? He does action.
Adhu seidha seiruve seyalgal seiyirathu.
Why does he do the action?
Yeah, andha seyalgal seiyirathu.
To fulfill his desires. And then what does he do? He enjoys. But what is the long-term result? Karma. So the jiva must take another body to experience all this karma.
அதனால இந்த ஜீவன் இன்னொரு சரீரத்தை எடுத்தே ஆக வேண்டும், இந்த காமத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு.
If he's in sinful activities, then he has to suffer. If he has done punyas, he gets some enjoyment. So, the jiva is covered by ignorance. The ignorance technically acts in two ways. So, the first function of ignorance is called the avarana, atmika aspect.
இந்த முதல் வகையான கவரப்பட்டிருக்கக்கூடிய நிலை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஆவரணாத்மிகா அப்படின்னு சொல்லப்படுறது.
So with this function, the jiva has no knowledge of any relationship with the Lord.
இந்த நிலையில இந்த ஜீவனுக்கு பகவானான எந்த தொடர்பை பற்றிய ஒரு ஞானமும் கிடையாது.
So that means he has no knowledge of Lord. And then the other aspect of ignorance is to produce false knowledge. So we have infinite types of knowledge in the material world without recognition of the Lord.
நம்ம இந்த பௌதத்துல நிறைய விதமான ஞானங்கள் இருக்குது, பகவானை கொஞ்சம் கூட அடையாளம் கண்டு கொள்ளாமல்.
Okay, so this is the jiva in bondage.
இது இந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதம்.
No beginning.
எந்த ஆரம்பமும் கிடையாது.
The law of karma acts birth after birth after birth, and he never destroys his karmas completely, so he keeps getting new births and doing new activities, so he goes on forever in this way.
இந்த ஆத்மாவானது செயலுக்குண்டான பலன்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது, அது முழுமையா அவருடைய பலன்களை அனுபவிச்சு முடிக்கிறது கிடையாது, அதனால இன்னொரு பிறவி இருக்குது, இது அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது.
So though the jiva is in maya, there is a possibility of getting out of maya.
இந்த ஜீவன் மாயையில சிக்கிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாயையிலிருந்து வெளியேறதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
So if the jiva gets the opportunity, then he can actually get released.
இந்த ஜீவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னாக்கா அப்ப அது இதுல இருந்து விடுபட முடியும்.
So the opportunity is provided by the devotees of the Lord.
இந்த வாய்ப்பை யாரால கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா பகவானுடைய பக்தர்களால கொடுக்க முடியும்.
The jiva, by his nature, has consciousness and free will.
இந்த ஜீவன் இயற்கையாகவே அதுக்கு உணர்வு இருக்கின்றது, சுதந்திரம் இருக்கின்றது.
Of course, we call the Lord the creator. No? He's the creator.
நாம பகவானை வந்து படைப்பவர்னு சொல்லுவோம்.
Of course, the jivas are eternal, but the Lord ultimately is their manifester. They don't exist without the Lord.
இது எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னாக்கா, பகவான் இல்லாம இந்த ஜீவத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற விதத்துல சொல்லலாம் இது.
All the actions of the jiva are the responsibility of the jiva by his free will, not the responsibility of the Lord.
இந்த ஜீவனுடைய எல்லா செயல்களுக்கும் இந்த ஜீவன்கள் தான் தம்முடைய சுதந்திரத்தினால பொறுப்பை ஏற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஜீவனுடைய செயல்களுக்கு பகவான் எப்பொழுதுமே பொறுப்பை இருக்க மாட்டார்.
So with that independence of choice, free will, he either chooses aversion to the Lord or favorability to the Lord.
இந்த சுதந்திரத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஜீவன் பகவானுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது பகவானுக்கு விருந்தமான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
So the jiva is responsible for this choice.
இந்த தேர்வுக்கு இந்த ஜீவன் தான் காரணம்.
It's his free will.
அவருடைய சுதந்திரம் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்.
So if we have jivas in the material world, this is their choice. It's not the Lord made them go here.
இந்த பௌதத்தில் இந்த ஜீவன்கள் இருக்குமே, இது இந்த ஜீவனுடைய தேர்வு. பகவான் அந்த ஜீவன்களை பௌதத்துல தள்ளல.
If they're in the spiritual world also, that was the choice of those jivas.
அவங்க ஆன்மீகத்துல இருந்தாலும் அதுவும் அந்த ஜீவனுடைய தேர்வு
தான். So the Lord was not, let's say, favorable to some and unfavorable to others. We don't blame the Lord. Okay, so the jiva is the prime doer of all of his activities. He's responsible for his actions, not the Lord.
So in the jiva ka avanude ella seyalukku mukkiyamana kaaranamaga irukkirundu bhagavan alla.
So the jiva has his body and matter around him. So we can say a secondary doer. It helps the jiva fulfill his purposes.
So in the jiva is sutri in the shariram adu sutri in the vastukal ellame irukku idu inda jivan adanudaya kurikore arayiradhu udavi seigiradhu.
So the Lord also helps because he actually gives results to all the jiva's activities in this world.
பகவான் உதவி செய்கிறார். எப்படின்னாக்கா இந்த ஜீவன்கள் செயல்கள் செயல்களுக்கு எல்லாம் அவருக்கு ஏற்றா கூட பலன்களை கொடுக்கின்றார் அதன் மூலமாக.
So he's also a doer, he's associated doer.
பகவானோ செயல்களை செய்பவர் அப்படின்னு சொல்லலாம்,
ஆனா அவர் கூட இருந்து செய்யறார் அப்படின்னு சொல்லலாம். அவரே முழுக்க முழுக்க செய்யறான்னு சொல்ல
முடியாது. He helps the jiva get his results.
இந்த ஜீவத்தில் அவருடைய பலன்களை பெறுவதற்கு அவர் உதவி செய்கின்றார்.
But of course the results are in accordance to the law of karma and so many other things.
ஆனா இந்த பலன்கள் எல்லாம் வந்து இந்த கர்ம வினை விதி பிரகாரம் தான் நடக்கின்றது.
So even the jiva is overcome by ignorance, it doesn't mean he's no longer responsible. He still has his free will.
இந்த ஜீவன் அறியாமையினாலும் மூடப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு என்னவிதமான பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய செயல்களுக்கு அந்த நிலையிலும் அதுதான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அது இன்னும் தேர்வுகளை தேர்வு செய்யக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கிறது.
So this most prominently is in the human form of life.
இது ரொம்ப பிரதானமா எதுல பார்க்கலாம் அப்படின்னாக்க மனித உருவத்துல.
Okay, so the jiva performs actions, he is responsible for all the results he gets.
இந்த ஜீவன்கள் செயல்களை செய்கின்றது அதற்குண்டான எல்லா பலன்களுக்கும் அதுவே பொறுப்பேற்க வேண்டும்.
So due to some actions he must suffer, due to some actions he gets some enjoyment.
சில செயல்கள் மூலமாக அது துன்பப்படும், சில செயல்கள் மூலமாக அது இன்பம் அனுபவிக்கும்.
So the law of karma, the results of the law of karma are the responsibility of the jiva. It's his choice to do actions that give those results. So the jiva is the responsible for those results, not the Lord.
பலன்களை பெறும் பொழுது அந்த பொறுப்பு ஜீவனுடைய தேர்வுடைய மகான்கள்.
So the acts of devotion, acts of bhakti are very different from all other actions.
ஆனா இந்த பக்தி செயல்கள் எல்லாம் இந்த மற்ற செயல்கள் வந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கின்றது.
They create some impression in the jiva.
இந்த பக்தி செயல்கள் இந்த ஜீவனுக்கு ஒரு ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது.
So then the jiva desires a little devotion.
அந்த பக்தி தொண்டு சேவையின் மூலமாக சில பகவானுக்கு பக்தியை ஒரு சிறிய அளவில் இந்த ஜீவன் ஏற்படுத்திக் கொள்கிறது.
And bit by bit it can get stronger and stronger.
அந்த பக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக திடமாகிக் கொண்டே போகலாம்.
So when it reaches a certain strength, then we say it is good fortune, saubhagya.
அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விடைமறையின் பொழுது அதை நாங்கள் சௌபாக்கியம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
And when it reaches that stage, attraction for material enjoyment begins to decrease.
அந்த நிலையை அடையும் பொழுது இந்த பௌதிக விஷயங்களுக்கான கவர்ச்சியானது குறைய ஆரம்பிக்கிறது.
So when the saubhagya or that desire for bhakti becomes a little stronger and the desire for material enjoyment becomes weaker, then we get what is called faith.
இந்த பக்திக்கான விஷயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பௌதிக விஷயங்களுக்கான கவர்ச்சி குறைந்து கொண்டு போகும் பொழுது நாம் அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம்.
So all this happens usually by association with devotees.
இது எப்படி ஏற்படுகிறது ஒரு ஜீவனுக்கு அப்படின்னாக்கா பக்தர்களுக்கு சங்கம் எடுக்கும் பொழுது ஏற்படுகிறது.
And by and large it is accidental association.
பொதுவா இது எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா எதேச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு சங்கத்தினாலே இது நடைபெறும்.
So these persons don't seek anything at that time because they don't have faith. So therefore, association with devotees must be accidental.
ஆரம்பத்தில் இந்த ஜீவங்கள் எந்த விதமான ஒரு சங்கத்தையும் நாடி செல்வதில்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான சங்கம் பொதுவா எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா எதேச்சியாக ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும்.
Once the person has faith, then he will seek out association.
இந்த நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா இந்த சங்கத்தை நாடி செல்வார்.
So then the development of bhakti becomes quick at that point.
அந்த சமயத்துல இந்த பக்தியினுடைய வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகிறது.
So actually the jiva by his nature is a spiritual particle.
இயற்கை தன்மை பிரகாரம் பார்த்தோம்னா இந்த ஜீவனானது ஒரு ஆன்மீக பொறி.
And he should serve the Lord. But the jivas in the material world are covered by ignorance. And so they don't want to serve the Lord. So this is, we can say, a distortion of the jiva's form.
இது இந்த ஜீவனுடைய இயற்கை தந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
So when he starts to reject Maya and becomes situated in his true form, then we can say that is called liberation.
இந்த ஜீவனானது மாயிலிருந்து விடுபட்டு தன்னுடைய உண்மை நிலையிலே நிலைப்பட்டிருக்கும் பொழுது அது விடுதலை அல்லது முக்தி என்று சொல்லப்படுகிறது.
If that jiva concentrates on himself, his form as a spiritual form and nothing else, then this becomes rather impersonal and he desires to merge into the Lord.
So in the jiva, the atma vanadu aruvamanadu apdinu nilaikkum bodhu adu brahmathodu ondraga kalandu vidum endru nilaikkindrathu
avadhaan. When he has more definite, clear knowledge about his identity of atma, then he also recognizes the Lord, and then he performs bhakti.
Inda atma edathu innum adhigamaana gnanathai avan perumbodhu appa avan bhagavanathai gnanathaiyum petru avan bhagavanathukku bhakti kodu seiya aarambikkiraan.
Ah, so here's one quote from the Chandogya Upanishad.
So inga Chandogya Upanishadukku oru merpol solapattirukkirathu.
Having attained liberation, giving up the gross and subtle bodies, the jiva becomes equipped with a spiritual effulgent form.
Inga guruvare arainga inda aatma vanadu adanudaiya stoola matrum sookshma sharirathai vittu vittu oru aathmigamana olimayamana roopathai perugirathu.
He is a spiritual person.
Avan oru aathmigamana nabar.
In the spiritual world he eats, plays and becomes absorbed in bliss.
Aanmeyathile avan saapirindran velaiyiran matrum aanandathil moogi irukindran.
So in other words, after the jiva gets out of the material world, his form doesn't disappear and merge in Brahman. He has a form in the spiritual world and he does activities there.
Inda jeevan mudaiyirukkappurama brahmathile thannudaiya arayalathai tharaitthu vidavillai inga solirukkar prakaram paathom appadinaa avan aanmeyathile oru aanmeeya uluvathai petru adha avan sevai seigindran.
So that's definitely stated here in the Chandogya Upanishad. So therefore the jiva can get out of the material world, and the most efficient method is through the process of bhakti.
Inda jeevanukku bhautika ulagathilirundu veliyera mudiyum adu miga sirappaga endra seiya mudiyum appadina bhakti ile.
And through that process we get out of the material world, but we do not lose our form.
இந்த முறையில நாம இந்த உலகத்திலிருந்து வெளியேறிவிடுவோம், ஆனா அதுக்காக நம்முடைய உருவத்தை நாம் இழக்கவில்லை.
We manifest a spiritual form and then we do activities in the spiritual world.
நாம ஒரு ஆன்மீக உருவத்தை வெளிப்படுத்தி அப்ப ஆன்மீக உலகத்திலே நாம தொடர்ச்சியா சேவை செய்வோம்.
So this form is very different from the form in the material world.
இந்த உருவமானது இந்த பௌதிக உலகத்திலே காணப்படும் உருவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது.
This form is manifested through the internal energy of the Lord, not the external energy.
Inda uruvamanadu bahavudaiya antaranga shaktinala velipaduthapadugirathu, bahavudaiya velipara shaktinala kadaiyathu.
So we have forms in the spiritual world but completely different from the forms in the material world.
Aanmeyathile uruvam irukkindrathu, ana anda uruvamanadu inda bhaktiyathukku uruvathilirundhu muthilumaga maarappattathu.
So once the jivas develop their bhakti, then the Lord gives them the internal energy also.
Inda jeevanukku bhakti kivaiyapattadhukku apparama bhagavan thannudaiya antaranga shaktiyum avanukku kodukkindrar.
So it was described that the nitya siddhas, they have a portion of the internal energy of the Lord within them.
Inda nitya siddhargal eppadi valaiyirukkappattirukkaranga appadinaa avangalukku bhagavanudaiya antaranga shaktiyudaiya oru chinna pagudhi irukkirathu appdinu solli.
So when the jeeva gets to bhava and prema, then that internal energy manifests in the jivas.
Inda jeevanaga bhava nilai prema nilai uyarchi varumbodhu appa anda antaranga shaktiyude oru pagudhiyum avanudaiye velipada aarambikkirathu.
So they become very similar to the nitya siddhas.
Adhaala avanga vandu nitya siddhargalukku romba samamaanavargalaga maadhiri aayiruvaanga.
And very different from the jivas in the material world that don't have that shakti.
Matrum inda bhautika logathil irukkura jeevangal vandu muthilumaga verpattavargalaga aayiruvaargal ena இந்த பௌதேவத்திற்கு
கிடையாது.
அந்த ஜீவனுக்கு அந்த சிக்ஷக்தியானது பிரதானமானதாக இருக்கும்.
And therefore the jiva never falls from the spiritual world.
ஆனால் அந்த ஜீவன் ஆன்மீக நிலை வந்து என்றும் கீழே விழுவதில்லை.
Okay, this is another point. This is such intervada bait. I think we stop here then. Jiva.
So yeah, nitika abin sonnaam ara jiva abingiradha nurathilirundhu ena adutha vishayam vandha achindhiya peyra abhayana tattvathai patti solla koriyadhaga irukkirathu. Edhaavadhu kelvi irundhucha kekkalam. Yes. One of the question is that if jiva is said as nitya bhakta here, then in that case, then how they attain liberation or how they attain mukti?
So actually, Jiva Goswami and Bhakti Vinod here don't use the word nitya bhada.
Jiva Goswami mentioned Bhakti Vinod after the nitya bhakta thing was happening, they were not there.
They can say he's anadi bhaga. No beginning, but it doesn't say no end.
அவங்க என்ன வார்த்தையை உபயோகம் பண்றாங்க அப்படின்னாக்கா அனாதிபக்தா, அதாவது அவங்க எப்ப பத்தப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆரம்ப தேதிங்கிறது கிடையாது.
Now, the siddhas, yeah, no beginning, no end to their position in the spiritual world.
நித்திய சித்தர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாது, நித்தியமாக ஆன்மீகத்தில் இருப்பார்கள்.
But when describing the jivas in the material world, their conditioning is anadi, no beginning. This does not guarantee that all the jivas will get out of the material world. It doesn't mean that either. So by our free will, we can stay here if we want. But if we change our mind at a certain point, then we can get out also.
So நம்ம மனசை எப்படியாவது மாத்திக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம இந்த பௌதிகத்துக்கு வெளில போகலாம். This question is that two devotees, they may desire things which may be opposite in nature, and he is asking the question how we can understand this is the desire of the Lord.
Sir,
two devotees, they desire opposite things, that is either favorable or is unfavorable towards the Lord, but both are, how we can understand that these both are the desires of the Lord?
They're not desire of the Lord. It's an individual jiva with his free will. He fulfills their, he helps them fulfill their desires. That's all.
Then he asks the question, then while practicing devotion, how we can understand I am acting by the desire of the Lord or acting according to the desire of the Lord?
Well, we act to please the Lord. But we don't know how to please the Lord because we're in ignorance. So we go by scripture. We just follow the scripture. And it's all based on our desire to please the Lord. It's not that the Lord makes us desire to please Him, no. When the jiva chooses to serve the Lord, then the Lord is pleased.
In the jiva, பரவாயில்ல திருப்தி படுத்தணும் கேட்கும் பொழுது பகவான் அவரை திருப்தி அடைகிறார்.
If the Lord made the jiva desire to serve him, then what pleasure he would get out of that? Nothing. Same thing.
When the Nitya Siddha devotees come down to the material world, do they come in the spiritual form or in what form?
Generally, they come with the Supreme Lord and they have a spiritual form, like we have Nanda and Yasoda and the gopis and Subal. They all have spiritual forms. Spiritual world, material world. In fact, the whole place is spiritual. The Dham is also spiritual. It's part of the spiritual world. It's not the material world also. So Vrindavan also is spiritual world.
So பொதுவா இந்த நித்திய சித்த பக்தர்கள் எல்லாம் வந்து பகவானோட கூடையே தான் வருவாங்க. உதாரணத்துக்கு நந்தா, யசோதா, கோபியர்கள், சுபல் இவங்க வந்து ஆன்மீக யோகத்துல இருக்கிறாங்க. சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த மொத்த தாமமே வந்து ஆன்மீகமானது தான்.
Here is a general question. He is chanting Hare Krishna Mantra and one drop takes 15 minutes. He is saying...
Too long. You'll never finish.
He is saying that, should I chant only in beats? Or shall I chant, you know, particular number of hours, calculating the 15 minutes, and then count I have done this many rounds?
Oh, generally we must use beads. Or fingers or whatever, or something to count.
Yes, madam. Somebody can hear the question and can repeat it. When the jiva gets the chit shakti of the Lord, then it becomes spiritual. Is it that at that time the jiva transforms from the tadasya shakti into the internal energy?
No, it's always the tadasya shakti.
So, kelvi enna adinaka indha jiva thanudaya tadasya shakti nilayila irundhu artharana shakti nilaiki maariyudha illa enna enna nilai abingiradhu kelvi. Adhu maharaj sonna padu illa indha jeevan eppozhume tadasya shakti nilayila irundhu.
But he has a small portion of that chit shakti within him.
Ana adha jeevanukku oru chinna pagudiyana chit shakti irukkum avladha. She is asking, then he is both chit shakti and tadasya shakti.
Well, yeah, I say he has a portion of the chit shakti within the jiva, the tadasya shakti.
Yes, that's what Maharaj told. Okay. That even we don't have. He's asking the question. Till that time, becoming attaining bhava and prema, the jiva don't have that chit shakti.
No.
Yeah.
You see that it mentions that Lord Krishna's coming to you. So, may how your material colors describe
Yeah. Well, of course, we can say why. How can you have lotus eyes? Lotuses are also material. He has a moon-like face. Moon is also material. Huh? So we have many images and many words to describe the Lord. And if we want to be materialistic, we say, well, it's all material words. So therefore, our conception of Krishna must be material. That's the argument given.
So, kaya kaya mga kinaka, Bahawan hindi, nina niram apin chola karde, nina apin kada, baudi yamana or niram, apin yung po yung yepri nama Bahawan, ang baudi yamana or niram, kaya 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 chola mulyo, apin chuli. And mara chuna bagi lena apin naka, nama tamari mukham, tamari pahadamil apin chola, tamari apin kada, baudi yamana or vishan na, Niram Aryana Muhammad in Sula, Niram in the Bodhiyamanada. So, another said, Lord, I would have to run. Yet, no Bodhiyaman was a girl, it's a big mother, Bahama, a bigger under the or a possible the end of the name, Bodhiyamanada, which is what I want.
So, that's a very important question. And in the 87th chapter of the 10th canto, the prayers of the personified Vedas, this question is asked.
So how
can material words describe Brahman, even anything spiritual?
So
What use are scriptures ultimately? And of course, then that is answered. The Mayavadi used to say ultimately scripture is useless. It gives us a little guidance, but ultimately we have to give it up because it's material. But the answer given in the 87th chapter is no. Actually, scripture is not material. It looks like material words, but it's not. How is that possible? It's because of the Lord's Shakti. The Lord can manifest within the material world descriptions that remain spiritual, even if they look material to us. So therefore, scripture will look material to a materialistic person, but a spiritual person can get the spiritual essence out of it. So when we hear descriptions of the complexion of Krishna or his lotus eyes, etc., we don't think of material things. But we understand it is something like similarity towards material color, material form, but also difference.
Getting distracted from our devotion, how we come back to our devotion?
Oh, we're distracted. Well, as Krishna says in Bhagavad Gita, mind is difficult to control. But in spite of that, and Arjuna says, yes, it's very difficult to control the mind and senses. So what does Krishna say? He says, abhyasena tu kuntaya. You have to practice. So when you realize mind is wandering, then you have to bring it back again. Bring it back again. Bring it back again repeatedly. So we have to use a lot of energy to do that in the beginning. But as we keep doing it, then it becomes less of a problem for us.
Already answered the question.
Even the Nitya Siddhas are Tathasya Shakti.
Even Nitya Siddhas are
Tathasya
Shakti. Okay. Nitya Siddhas are Tathasya Shakti.
Jiva always remains Jiva. He doesn't change into God or anything.
Jiva never means Jiva Karola Mari Raji.
Yeah, well, obviously, if they're Nitya Siddhas, then they have no karma at all. But even then, they may attribute it that we are fallen, we have karma, etc. also out of humility. They may also do that. So if the Jiva, the advanced Jiva says, okay, it is the will of the Lord, he doesn't take that in a negative way. He understands that it is for his benefit. So that he can advance or he can perform service better. So in other words, he may attribute it to the Lord's arrangement so he can serve the Lord nicely. That's all. No, they may have karma. They don't create karma, but they have rich. They have still a piles of karma because they were a human being and they got karmas, and those have not exhausted. Yeah, they don't want to accumulate karmas. That's all. I said generally human beings are the responsible persons, yeah.
So Gabriel Mahana, Maran Chili Kodia Vinakla on the Sayapuria Sail on the Sayapuria Sail on the Sayapuria Sail on the Pudusa Tanamari Purtika Matana Abin and Sola Patria in the Kate with Marash Madalena Vinaka Ama Ama on the Mundi Pilgrim Marina to Murda on the Sail with the Karma Maria Ingo and Go, other Anun Sitapana Ama in the
Because of actions as a human being, they become a plant.
Our manager has been saying the same thing.